நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது. நான் வெளிநாட்டில் வசிக்கிறேன். ஆச்சாரியனிடத்தில் சமாஷேணம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அடியேனும் ஆச்சாரியனிடத்தில் பக்தியோடு போகும்போதெல்லாம் கைங்கரியம் செய்கிறேன். ஆச்சாரியன் கேட்கவே வேண்டாம், அடியனிடத்தில் மிகுந்த பிரீத்தியோட அபிமானத்தோடு இருக்கிறார். இந்த நாட்டில் இருந்து கொண்டும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வருகிறேன். அடியனுக்கு மோட்சம் கிடைத்து விடுமா? ஏன் இப்ப இந்த கேள்வி? என்ன சந்தேகம் என்றால், வெளிநாட்டில் உயிர் பிரிந்தால் மோட்சம் கிடையாது. மேலும் ஆச்சாரியன் இருக்கும் இடத்தில் கூடவே இருந்து கைங்கரியம் செய்யால் தான் கிடைக்கும். அதில்லாதவர்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்களே, இது உண்மையா? அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற மொத்த பேருடைய நிலை என்ன? கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கவா? எல்லாரும் இப்போ அந்தந்த நாட்டை காலி பண்ணி கொண்டு இந்தியாவுக்கு வந்துடுறதுக்கு முடியுமா? நடைமுறைக்கு சாத்தியமா? அப்படியே ஆமா வந்துதான் ஆகணும் என்று சொன்னாலும், அப்ப எப்படி இருக்கிறோமோ அப்படியே மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார்களே, அது உண்மை இல்லையா? அது உண்டா இல்லையா? இதெல்லாம் கேள்விகள். இதை ஒருத்தர் கேட்டிருந்தாலும் பல பேருடைய உள்ளத்தில் அரித்து கொண்டிருக்கும் கேள்விகள். இப்ப இதுக்கு எனக்கு நேர பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டால், இல்லை. இதற்கு நன்னா பதில் சொல்ல முடியும்னால், அந்தரங்கமா அவரவர்கள் எந்த ஆச்சாரியனிடத்தில் சமாஷேணம் பண்ணி கொண்டார்களோ அவரிடத்திலேயே கேட்டு ஆமா மோட்சம் உண்டுன்னு வாங்கிக்கிறது நல்லது. அது நடந்து விட்டால் அப்புறம் ஆறும் தடுக்க முடியாது. மதங்க முனிவர் சபரிக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லிவிட்டு ராம கைங்கரியத்தை முடித்து விட்டு வான்னு சொன்னார். சபரி காத்திருந்தாள். ராமனுடைய அனுமதிக்கே காத்திருக்கல, புறப்பட்டு போய்விட்டாள். கைங்கரியத்தை பண்ணிட்டு கிளம்பினாள். அதுதான் ஆச்சாரியனுடைய திருவாக்கின் சிறப்பு, அதனுடைய வல்லமை. சரி, அப்படி எல்லாரும் போய் நம்ம ஆச்சாரியிடத்தில் கேட்டுவிட முடியுமா? பொதுவா ஏதானும் பதில் இருக்கா சொல்லுங்க என்றால், அதற்கு கூறுகிறேன். ஒருபுறம் உபனிஷத்துக்களில் பிறப்பும் இறப்பும் பாரத தேசத்துக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள். பிறப்பா இருந்தாலும் இறப்பா இருந்தாலும் நம்ம பாரதத்தினுடைய எல்லைக்குள்ள இருக்கணும் என்று சொல்லி வைத்தனர். உடனே கேள்வி வரும், எது பாரதத்தின் எல்லை? பாரசீகத்திலேந்து ஆரம்பித்து கம்போடியா வரைக்குமா, அல்லது இன்னைக்கு இருக்கிற பாரதமானு கேட்டால், பாரதம்னு சொல்றது அவர்கள் சனாதன தர்மம் இருக்குமிடம். அது இன்றைக்கு எவ்வளவு இடத்துக்குள்ள இருக்கோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, அப்ப ஒருபுறம் உபனிஷத்துக்கள் உள்ளதான் பிறக்கணும் உள்ளதான் இறக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் வெளிநாட்டில் இருந்து மரணம் அடைந்தால் மோட்சம் இல்லைன்னு சொல்லுகிறீர்களா? அப்படி சொன்னோன்னா அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. ஈஸ்வரன் சிவன் நாராயணன் சுதந்திரன், எதையும் செய்ய வல்லமை படைத்தவர். அப்படி இருக்கும்போது எங்கிருப்பவனுக்கும் கொடுக்கணும்னு அவர் நினைத்தால் கொடுக்க போகிறார். அதை தடுப்பதற்கோ இல்லைன்னு சொல்லுவதற்கோ நானும் ஆளும் இல்லை, நீங்களும் ஆள் இல்லை. இப்ப உபனிஷத்தை பார்த்தால் நாட்டுக்குள்ள நடக்கணும்னு தெரியுது. பகவானுடைய கேள்வி கேட்க முடியாத சுவாதந்திரியம், என்ன வேணும்னாலும் செய்வார் அப்படிங்கிறத பார்த்தால் தாராளமாக நடக்கலாம், யாரும் பெறலாம் என்று தான் தோன்றுகிறது. இன்னொரு புறம் மணவாள மாமனிகள் உபதேச ரத்னமாலையில் சாதிக்கும் போது ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது துய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது. ஆச்சாரியன் நமக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணியிருக்காருங்கிறது தூய்மையா நம்ம உள்ளத்துல பட்டுடுத்துனால் கண்டிப்பா அவரை விட்டுட்டு வேற இடத்துல இருக்கிறதுக்கு மனம் ஒப்பாது. அவர் இத்தனைக்கும் தேசாந்தரத்தில் இருக்கான்னு போட்டிருக்கார். அவர் தேசாந்தரம்னா கடல் கடந்த தேசாந்தரத்தை சொல்லவில்லை. ஆச்சாரியன் இருக்கிற இடத்த விட்டுட்டு 20 மைல் தள்ளி இருந்தா கூட தேசாந்தரம் தான். இப்ப நம்ம ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் இருக்காருனால் நம்ம சென்னையில் இருந்தாலே தேசாந்தரம் தான். அப்படிதான் அந்த பாட்டு சொல்லுகிறது. அப்ப அந்த பாட்டை பார்த்தால் அவர் வந்து இருக்கணும் அப்பதான் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில சொல்லவில்லை. உண்மையா ஆச்சாரியன் என்ன பண்ணிருக்காருங்கிறது மனசுல பட்டதுனால் அவரை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வராது. அப்படி மனசு வந்து விட்டுட்டு இருக்கோம்னால் அப்ப அவர் பண்ணது மனசுல படலேன்னு அர்த்தம் என்கிற ரீதியில் அவர் சொல்லி வைத்தார். அதனால் இரண்டு பக்கமும் தெரிகிறது. கொடுக்கணும்னா யாருக்கும் கொடுக்கலான்னு இல்லை, ஆச்சாரியனுக்கு கூடத்தான் இருக்கணும் கைங்கிற பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரிகிறது. நியாயமா தான் இருக்கிறது. எப்ப இதுவோ அதுவோ என்று இருக்கிறதோ இருந்தபடியே மோட்சத்துக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துப்போம், கண்டிப்பா கிடைக்கும் என்று நம்புவோம். ஆனா அதே சமயம் ஆச்சாரியன் நிறைய நமக்கு நல்லது பண்ணியிருக்காரு, கூடத்தான் இருப்போமே, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா பார்ப்போமா அப்படின்னு கொஞ்சம் தேட ஆரம்பிப்போம். உடனே கிளம்பிடணும்னு நான் சொல்ல வரல, ஆனா அப்படி தேடி பார்க்க தேடி பார்க்க ஒரு நல்ல முடிவா ஆச்சாரியன் பக்கத்திலும் இருந்துட்டு சௌக்கியமாகவும் வாழறபடிக்கு பகவான் வழி காட்டலாம் இல்லையா. நின்று கண்டிப்பா நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோம்னு தெரிஞ்சால் அவர் அதுக்கு உதவத்தான் போகிறார். அவருக்கு ஆச்சாரியனிடத்தில் ஆள் வரணும் தான் பிரியப்படுறார். அதனால் அந்த எண்ணத்தை கொஞ்சம் வச்சுட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம். முடியலா முடியாமலும் போகலாம், ஆனா முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். அதனால் ஈஸ்வரனுடைய சுவாதந்திரத்தையும் ஆச்சாரியன் கொடுக்கிற அனுமதியையும் கொண்டு நாம நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதுதான். அதுதான் சிறப்பானது. எப்ப முடியும்னாலும் கைங்கரியம் செய்ய வேண்டும். ஆனா ஒரு எண்ணம் வச்சுனுட வேண்டாம். ஆச்சாரியன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே இருந்து கூட அவருக்கு கைங்கரியம் பண்ணாதவர்களும் இருக்கலாம். இப்ப இன்னொரு கேள்வி வருமே, பாரதத்திலிருந்து சமாசீனம் வேண்டவர்கள்லாம் மோட்சம் போயிடுவார்களானால் அதுவும் அந்த ஆச்சாரியன் அனுமதி இருந்தா தானே, பகவான் கொடுத்தால் தானே. ஆனால் இந்த கேள்வி வெளிநாட்டுக்கு மட்டும்தான் நினைச்சுக்க வேண்டாம், உள்நாட்டுக்கும் இந்த கேள்வி உண்டு. ஆச்சாரியன் இருக்கிற இடத்திலே இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் தேசாந்தரம் தான். இதெல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் இதை பத்தி பண்றதை விட நம்பிக்கையோடு இருப்பது நலம், மேன்மேலும் கைங்கரியத்தை வளர்த்துக்கிறது நலம் என்றே தோன்றுகிறது.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.